நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
சிறுதானியங்கள் உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் சமுதாய வானொலி வேளாண்மை பள்ளி பாடம். இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் நபார்டு.
ஆண்டுகளாய் கிராமங்கள் அனைத்தையும் இணைக்கிறது நபார்டு. கிராமங்கள் செழிக்க தேசம் செழிக்கும்.
நேயர்களே, இன்று இடம்பெறுவது 2வது பாடம், சிறுதானிய பயிர்களில் உயர் விளைச்சல் ரகங்கள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக சிறுதானிய பயிர்கள் துறை பேராசிரியர் முனைவர் பி. வீரபத்ரன் அவர்களுடன் நேர்முகம். வணக்கம் சார்.
வணக்கம்.
சிறுதானிய பயிர்களுக்கான முக்கியத்துவம் அதிகரிச்சுக்கிட்டு வர்ற இந்த சூழ்நிலையில் சிறுதானிய பயிர்களில் நல்ல உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்களும் நமக்கு தேவையாக இருக்குது. அந்த ரகங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சிறுதானியங்களை பற்றி சில விவரங்கள் சொல்லுங்கள் சார்.
இப்போ தானியங்கள் அப்படின்னாக்கா நெல், கோதுமை, பார்லி, ஓட்ஸ் இந்த மாதிரி சொல்கிறது தானியங்கள், மக்காச்சோளமும் அதில் வரும். சிறுதானியங்கள் அப்படிங்கிறது வந்து சோளம், கம்பு, ராகி, சாமை, தினை, பனிவரகு, குதிரைவாளி, வரகு, இப்படி 9 பயிர்கள் சிறுதானியங்களில் அடக்கமாகுது.
இப்போ இந்த பயிர்கள் எல்லாமே வந்து நம்ம பாரம்பரியமாக பயிரிட்டுக்கிட்டு இருந்த பயிர்கள் தான். இடையில வந்து பல்வேறு காரணங்கள்னால இதனுடைய சாகுபடி குறைஞ்சி போச்சு. இப்போ வந்து அதை நிறைய பயிர் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. பாரம்பரியமாக இதை சாகுபடி செஞ்சிட்டு இருந்தோம் அப்படிங்கும்போது அந்த பாரம்பரிய ரகங்கள் என்னாச்சு? அப்போ ஏன் நமக்கு வந்து புதிய ரகங்கள் தேவையாக இருக்குங்க?
இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா சோளம் பற்றி பேசலாம் முதல்ல. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் பகுதிகளில் வந்து பெரிய மஞ்சள் சோளம் அப்படின்னு இருக்குது, கருரிட்டு சோளம் அப்படின்னு இருக்குது, சேலம், ஈரோடு, தருமபுரி இந்த பக்கம்லாம் போனால் செஞ்சோளம் அப்படின்னு சொல்லி சிவப்பு சோளம் வழக்கத்தில் இருக்குது. அது மாதிரி வெள்ளூர் மற்ற பக்கத்து மாவட்டங்களில் தலைவரிச்சான் சோளம் அப்படின்றது பெரும்பாலும் பண்ணிட்டுருக்காங்க. மதுரை பக்கம் போனீங்கன்னா வெள்ளைச்சோளம், தென்காசி வெள்ளைச்சோளம் அல்லது இருங்குச்சோளம், அந்த மாதிரி பாரம்பரிய ரகங்கள் பயிரிட்டு வர்றாங்க. இது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சோளம்னு பார்த்தீங்கன்னாக்கா தீவனத்துக்காக மட்டும்தான் அதிகமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா தீவனத்தினுடைய ரேஷியோ அதிகமாக இருக்கும், தானியம் வந்து குறைச்சலாக கிடைக்கும். அதற்காக பிற்காலத்தில் வரும்போது 1976 பிறகு தானியமும் தட்டும் இரு பயன்பாட்டு முறை கொண்ட சோள ரகங்கள் தேவைப்பட்டது. அப்போ தான் கோ 21, 22, 23, 24, 25, 26, 28 மற்றும் 30 இப்படியான ரகங்கள் இப்போது வெளியிடப்பட்டது. இதில் வந்து கோ 26 என்ற ரகம் SPV 462 என்ற பெயரில் அகில இந்திய அளவில் சிறப்பாக பயிரிடப்பட்டு வந்தது. அதற்கு பிறகு 1986 பிறகு 2001 கோ S 28 என்ற ரகம் வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகு கோ 30 என்ற ரகம் TNA சோளம் கோ 30 என்ற ரகம் 2010 வெளியிடப்பட்டது. இதுபோக கோயில்பட்டி, அருப்புக்கோட்டை, பையூர் போன்ற இடங்களிலிருந்தும் நம்ம சோள ரகங்கள் வெளியிடப்படுகிறது. கோயில்பட்டியிலிருந்து K1 to K11 வரைக்கும் ரகங்கள் வெளியிடப்பட்டிருக்குது. பையூர் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து பையூர் 1 மற்றும் பையூர் 2 என்ற ரகங்கள் வெளியிடப்பட்டிருக்குது. அருப்புக்கோட்டை ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து APK 1 என்ற ரகம் வெளியிடப்பட்டிருக்குது.
சார், இப்போ சோளத்தில் வந்து என்னென்ன ரகங்கள், பாரம்பரிய ரகங்கள் என்ன இருந்தது, இப்போ புதிய ரகங்கள் என்ன அப்படிங்கிற விவரங்கள் சொன்னீங்க. சோளத்துக்கு அடுத்தபடியாக கம்பில் என்னென்ன ரகங்கள் இருக்குங்க சார்?
கம்பில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அரிசி கம்பு அப்படின்னு சொல்லி நாட்டுக்கம்பு ரகங்கள் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா விளைச்சல் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் வந்து சாப்பாடு குவாலிட்டி, அந்த குழஞ்சி போகாமல் இருக்கிறது, கெட்டு போகாமல் இருக்கிறது, அந்த தன்மைகள்லாம் அந்த காலத்தில் இருந்தது. ஆஃபீஸ் கம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த புது ரகங்களை வந்து ஆஃபீஸ் கம்பு என்று லோக்கலில் சொல்லுவாங்க. அதை வந்து கெட்டு போயிடுங்கிற முறை, அந்த புளிச்சு தண்ணியில் வச்சுருந்தாலும் கூட கெட்டு போயிடுங்கிற இதனால் இந்த ரகங்களை விரும்பாமல் இருந்தாங்க. ஆனாலும் கூட அதிக விளைச்சல் வேணுங்கிறதுக்காக அதில் உயர் விளைச்சல் ரக ஆராய்ச்சிகளும் வீரிய ஊட்டு ரக ஆராய்ச்சிகளும் நடந்தது மூலமாக 9 ரகங்களும் கோயம்புத்தூர்லேருந்து கோ 1லேருந்து கோ 9 வரைக்கும் 9 ரகங்களும், வீரிய ஊட்டு ரகத்துலேயும் அதேமாதிரி கோ X1, X2, X3 அப்படி முன்னாடி பேர் வச்சுருந்தாங்க, X7 வரைக்கும், கோ HCU 8, TNAU கம்பு ஹைபிரிட் கோ 9 வரைக்கும் இப்போ வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்போ தற்போது சாகுபடியில் உள்ளது வந்து 2 ரகங்கள்னா, அது வந்து கோ CU 9 என்றக்கூடிய ரகம், TNAU கம்பு ஹைபிரிட் கோ 9 என்ற வீரிய ஊட்டு ரகமும் ஆகும். இதுபோக இந்த கம்பு ரகங்கள் வந்து குடுமையான் மலையிலிருந்து 2 KM1 KM2 என்ற வீரிய ஊட்டு ரகங்கள் வெளியிடப்பட்டது. ஆனால் தற்போது அவை உபயோகத்தில் இல்லை. இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது வந்து பெரிய அளவிலே பயிரிடப்பட்டு வந்தது.
சரிங்க சார், இப்போ கம்புக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னாக்க முக்கியமானது ராகி இல்லைங்களா? ராகி வந்து மற்ற தானியங்களோட ஒப்பிடும்போது ராகி கொஞ்சம் அதிக அளவில் பயன்பாட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. அதில் என்னென்ன ரகங்கள் இருக்குங்க சார்?
ராகியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ப்ராசஸிங் மெத்தட் வந்து ரொம்ப ஈஸி. சுத்தம் பண்ணி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டாக்க வேலை முடிஞ்சுது. இப்போ சோளம் கம்புலாம் பார்த்தீங்கன்னாக்கா இடிக்கணும், உரலில் வச்சு இடிக்கணும், அல்லது மிக்சியில் போட்டு அரைச்சி ஏதோ பண்ணி கூல் பண்ணுறது, அல்லது மற்ற உணவு தயாரிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கடுமையான ப்ராசஸ் இருக்குது. ஆனால் ராகியை பொறுத்த வரைக்கும் உள்ள சிறுதானியங்கள்லேயே ராகியினுடைய ப்ராசஸிங் மெத்தட் வந்து ரொம்ப மிக சுலபம். அதனுடைய உபயோகமும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னாக்கா சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்தது, ஏன்னா நார்ச்சத்து நிறைந்தது அப்படிங்கிறதுனால ராகியினுடைய பயன்பாடு அதிகமாக இருந்தது. ஆனால் முன்னே இருந்த அளவுக்கு இப்போ ஏரியா அதிகமாக இல்லை. பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடகாவை ஒட்டி உள்ள கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் மட்டும்தான் இப்போவும் ராகியினுடைய உபயோகம் அதிகமாக இருக்குது. மற்ற மாவட்டங்களில் வந்து உபயோகப்படுத்தினாலும் கூட இப்போ சாகுபடி பண்ணக்கூடிய பரப்பு வந்து கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் தான் அதிகமாக இருக்குது. இதை கருத்தில் கொண்டு கோயம்புத்தூர்லேருந்து கோ 1லேருந்து கோ 15 வரைக்கும் 15 ரகங்கள் வெளியிடப்பட்டிருக்குது. அதில் பார்த்திங்கனாக்கா முக்கியமானது கோ 9 ஒரு ராகி ரகம் இருக்குது. அது வந்து 1970 வெளியிடப்பட்டது. அது பார்த்திங்கனாக்கா வெள்ளை ராகி, அது அதில் வந்து புரதச்சத்து அதிகம்ங்கிறதுனால அந்த வெள்ளை ராகிக்கு ஒரு மரியாதை இருந்தது. இப்போவும் சில விவசாயிகள் அதை விரும்பி பயிரிடுகிறார்கள். அதுபோக கோ 13 என்ற ரகம் ரொம்ப நாள் பயன்பாட்டில் இருந்தது. கோ 13 என்ற ரகம் 1988 வெளியிடப்பட்டது. அதற்கு பிறகு கோ 14 என்ற ரகம் 2004 வெளியிடப்பட்டது. அந்த 88லிருந்து 2008-09 வரைக்குமே கோ 13 என்ற ரகம் பிரபலமடைந்து வந்தது. தற்பொழுது கோ 14 என்ற ரகம் இப்போ பிரபலமாக இருந்து வருகிறது. 2013 கோ 15 என்ற ரகம் வெளியிடப்பட்டது. இதைத் தவிர பையூர் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து 2 ரகங்கள் வெளியிடப்பட்டது, பையூர் 1 என்று 2. அதில் வந்து பையூர் 2 ரகம் தற்போது சாகுபடியில் இருந்து வருகிறது.
இப்போ நீங்கள் சொன்ன பயிர்கள் தவிர இப்போது அதிகமாக பயன்பாட்டுக்கு வந்திருக்கிற திணை, சாமை இந்த மாதிரி பயிர்களில் என்னென்ன உயர் விளைச்சல் ரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் சார்.
முதல்ல திணையை பற்றி பேசலாம். திணையினுடைய ஏரியா வந்து முன்னாடி அதிகமாக நிறையா இருந்தது. இப்போ வந்து மிகவும் குறைந்த அளவு தமிழ்நாட்டில் வந்து திணை வந்து குறைந்த அளவில் இருக்குது. இதில் வந்து ஒரு முக்கியமான சமாச்சாரம் என்னென்னா, தேனும் திணை மாவும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. முருகப்பெருமானுக்கு ஒரு உகந்த பிரசாதமாக சொல்கிறாங்க. இது வந்து அதிக அளவில் வந்து சாகுபடியில் இல்லைன்னாலும் கூட சேலம் தருமபுரி மாவட்டங்களில் இன்னும் பயிரிட்டுருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து கோ 1லேருந்து கோ 7 வரைக்கும் 7 ரகங்கள் வெளியிட்டிருக்கிறோம் கோயம்புத்தூர்லேருந்து. இதில் வந்து இறுதியாக வெளியிடப்பட்டுள்ள கோ 7 என்ற திணை ரகம் 2005 வெளியிடப்பட்டது. இதனுடைய விதைகள் தற்போதும் கிடைக்கிது. ஒரு 2000 அளவுக்கு தமிழ்நாட்டில் பயிரிடப்பட்டு வருகிறது.
இப்போ அடுத்ததாக பனிவரகு பற்றி சொல்லுங்கள் சார்.
பனிவரகு அப்படிங்கிறது வந்து இருக்கிறதுலையே இந்த மொத்த 9 பயிர்கள்லையுமே குறைந்த வயதில் முதிர்ச்சி அடையக்கூடியது. 70 அல்லது 75 நாளைக்குள்ளேயே இந்த பயிரை அறுவடை செய்யலாம். இது வந்து இருக்கிற சிறுதானியங்கள்லேயே மிகுந்த சத்து நிறைந்த ஒரு பயிராகும். இதன் மூலம் கிடைக்கக்கூடிய லாபமும் அதிகம், மக்களுக்கு அந்த சத்து மிகுந்த ஒரு தானியமாகும். இதில் வந்து கோ 1லேருந்து கோ 5 வரைக்கும் 5 ரகங்கள் வெளியிட்டிருக்கோம். இதில் வந்து கோ 5 என்ற ரகம் 2007 வெளியிடப்பட்டிருக்குது.
இப்போ அடுத்ததாக வரகு சொல்லலாம் இல்லைங்களா?
வரகு பொறுத்த வரைக்கும் இது வந்து விருத்தாச்சலம், அதாவது கடலூர் மாவட்டத்தில் அதிகமாக தமிழ்நாட்டில் பயிரிடுறாங்க. மற்ற மாவட்டங்களில் இருந்தாலும் கூட இப்போதைக்கு கடலூர் மாவட்டத்தில் தான் வரகு வந்து அதிகமாக பயிரிடுறாங்க. வரகில் வந்து கோ 1, கோ 2, கோ 3 என்ற 3 ரகங்கள் தான் வெளியிடப்பட்டிருக்கோம். 1980 இந்த வரகு 3 ரகம் வெளியிடப்பட்டது. 80 கிட்டத்தட்ட 34 வருஷமாக வேறு எந்த ரகங்களும் வெளியிடப்படவில்லை. ஆனால் இதற்கு பிறகு கோயம்புத்தூரில் இல்லைனாலும் கூட அருப்புக்கோட்டை மற்றும் மம்பன் ஆகிய ஆராய்ச்சி நிலையங்களிலிருந்து மம்பன் 1 மற்றும் APK 1 என்ற 2 ரகங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுபோக இப்போ தற்பொழுது அகில இந்த அளவிலே TNAU 86 என்ற ஒரு புதிய ரகம் அகில இந்த அளவிலே வெளியிடப்பட்டிருக்கு.
அடுத்தது வந்து குதிரைவாளி. குதிரைவாளியில் என்னென்ன ரகங்கள்லாம் இருக்குது சார்?
குதிரைவாளியை பொறுத்த வரைக்கும் இது வந்து மதுரை, பரமக்குடி ஏரியா அந்த மாதிரி தென் மாவட்டங்களில் வந்து பெயரிடப்படுறது. இதில் வந்து கோ 1, கோ 2 என்ற 2 ரகங்கள் வெளியிடப்பட்டிருக்குது. இந்த கோ 2 ரகம் 2009 வெளியிடப்பட்டது. இது இப்பொழுது அருப்புக்கோட்டை, மதுரை, பரமக்குடி ஏரியாவில் அதிகமாக பிரபலமடைந்து பயிரிடப்பட்டு கொண்டார்.
இப்போ இந்த பயிர்கள் தவிர சாமை அப்படின்ற வந்து முக்கியமான ஒரு குருதானிய பயிர் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
இந்த சாமையை பொறுத்த வரைக்கும் இது வந்து இப்போ திருவண்ணாமலை மாவட்டம், வெள்ளூர் மாவட்டம் இங்கெல்லாம் வந்து பயிரிடப்பட்டு வருகிறது. இதில் வந்து கோ 1லேருந்து கோ 4 வரைக்கும் 4 ரகங்கள் வெளியிடப்பட்டிருக்குது. இதில் கோ சாமை 4 2006 வெளியிடப்பட்டது. இந்த கோ சாமை 4 வந்து தற்பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்தில் NRTT டாடா ஸ்கீம் மூலமாக பிரபலப்படுத்தப்பட்டு வருகிறது.
சரி, இப்போ இந்த பயிர்கள்லாம் போக இப்போ மக்காச்சோளம் நிறைய எங்கே பார்த்தாலும் சாகுபடி பண்ணிகிட்ருக்காங்க, அதில் வந்து என்ன மாதிரி ரகங்கள்லாம் இருக்குங்க?
மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கோ 1 அப்படிங்கிற ஒரு காம்போசிட் வந்து வெளியிட்டோம். அது வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கு வரைக்கும் அது வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருந்து வருகிறது. அதற்கு பிறகு நம்ம இது வரைக்கும் 6 ரகங்கள், 6 வீரிய ஒட்டு ரகங்கள் வெளியிட்டிருக்கோம். கோ H1லேருந்து TNAU மேஷ் ஹைபிரிட் கோ 6 வரைக்கும் வெளியிட்டிருக்கிறோம். இந்த கோ 6 ரகமானது 2012 வெளியிடப்பட்டது. இது வந்து ஒரு ஒற்றை ஒட்டு ரகம், அதாவது 2 தயாரி ரகங்களை வைத்து தயார் பண்ணக்கூடியது. கோ H3, கோ H4 அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து கோ H3க்கு வந்து 4 பேரண்ட்டு டபுள் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. கோ H4க்கு வந்து 3-way கிராஸ்னு 3 பேரண்ட்டு சொல்லுவாங்க, தயாரி ரகங்கள் சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து 2 தயாரி ரகங்களை கொண்டு உருவாக்கக்கூடிய பெரிய ஒட்டு ரகங்கள் தான் தற்பொழுது இப்போ உபயோகத்தில் உள்ளது. இந்த கோ 6 ரகமானது UMH 232 அகில இந்திய அளவில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது வந்து வறட்சி தாங்கி வளரக்கூடியது, மற்ற தேசிய விதை கழகங்கள் மூலமாக இதனுடைய விதைகள் தற்போது உற்பத்தி செய்யப்பட்டு அகில இந்திய அளவிலே பிரபலப்பட்டு வருகிறது.
சார், இப்போ இந்த ரகங்கள் எல்லாமே நிறைய சொன்னீங்க, இதில் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட ரகத்தினுடைய சிறப்பியல்புகள்னு இருக்கும் இல்லைங்களா, அதில் சோளத்தில் ரகங்களுடைய சிறப்பியல்புகள் பற்றி சொல்லுங்கள் சார்.
இப்போ தற்போது சாகுபடி உள்ள ரகங்களினுடைய சிறப்பியல்புகளை இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ கோஎஸ் 28 என்ற ரகத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா இதனுடைய வயது 100லேருந்து 105 நாட்கள். இது வந்து மானாவாரியில் 2.5 டன் பர் ஹெக்டர் என்ற அளவிலும், இரவிலே 2.9 டன் என்ற அளவிலும் விளைச்சல் தரக்கூடியது. இதனுடைய தானியங்கள் பார்த்திங்கன்னா வெண்மை நிறம் கொண்டது, இது வந்து சாயாத தன்மை கொண்டது. அதுபோல் இது வந்து தண்டு துளைப்பானுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா TNAU சோளம் கோ 30 என்ற ரகம் 100லேருந்து 105 நாட்கள் வயதுடையது. இதிலிருந்து நம்ம மானாவாரியில் 2.8 டன் மகசூலும், இரவையில் 3.4 டன் மகசூலும் பெற இயலும். இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இரு பயன்பாட்டு, அதாவது தீவனத்துக்கும் தானியத்துக்கும் உள்ள ரகம். இதனுடைய ஜீரணத்தன்மை, மாடுகள் சாப்பிடும்போது இதனுடைய ஜீரணத்தன்மை அதிகமாக இருக்கிறது. இது வந்து தண்டு துளைப்பான் மற்றும் ஷூட் ஃப்ளை இதுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. மற்றபடி நோயை பொறுத்த வரைக்கும் அடிச்சாம்பல் நோய் தாங்கி வளரக்கூடியது. இதனுடைய தானியம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீமி ஒயிட், அதாவது நல்ல வெள்ளை நிறமாக, பால் வெள்ளை நிறமாக இருக்கும். அடுத்ததாக டிஎன்ஏ சொர்க்கம் ஹைபிரிட் வீரிய ஒட்டு ரகம் கோ5னுடைய சிறப்பியல்களை பற்றி பார்க்கலாம். இது வந்து 95லேருந்து 100 நாள் வயது கொண்டது. 2.8 டன் ஹெக்டருக்கு என்ற அளவில் மனாவரிலே விளைச்சல் தரக்கூடியது. இரவையிலே 4.3 டன் என்ற அளவிலே விளைச்சல் தரக்கூடியது. இதனுடைய முக்கிய அம்சங்கள் பார்த்திங்கன்னா, இது வந்து சாயாத தன்மை கொண்டது. மற்ற ரகங்களுக்கு சொன்ன மாதிரி இது வந்து இரு பயன்பாட்டு ரகம். நோயை பொறுத்த வரைக்கும் இந்த கிரெயின் மோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்க்கு எதிர்ப்பு சக்தி கொண்டது. அடுத்ததாக கம்பை பொறுத்த வரைக்கும் கோ9 என்ற ரகம் 80 முதல் 85 நாட்கள் வயது கொண்டது. இதிலிருந்து நம்ம மானாவாரியில் 2.4 டன் ஹெக்டருக்கு என்ற அளவிலே விளைச்சல் பெறலாம். இரவியில் 2.9 டன் என்ற அளவிலே மகசூல் பெறலாம். இதனுடைய கதிர் பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமானது, அடிச்சாம்பல் நோயை தாங்கி வளரக்கூடியது, அதிக புரதச்சத்து கொண்டது. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கோ9 அப்படிங்கிற ரகம் நல்ல உயரமாக இருக்கிறதுனால தீவனம் மகசூல் வந்து அதிகமாக கிடைக்கும். அடுத்ததாக டிஎன்ஏயு கம்பு வீரிய ஊட்டு ரகம் கோ9, இது வந்து 75லேருந்து 80 நாட்கள், ரொம்ப மிக குறைந்த வயது கொண்டது. இதிலிருந்து 2.7 டன் ஹெக்டருக்கு என்ற அளவிலே மானாவரையிலும், 3.7 டன் ஹெக்டருக்கு என்ற அளவிலே இறைவியிலும் மகசூல் பெறலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதிக தூர் பிடிக்கக்கூடிய தன்மை கொண்டது, 9 அல்லது 10 அளவுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அதனுடைய கதிர் நெருக்கமான கதிர், திரட்சியான தானியம். இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு சிறப்பம்சம், இரும்பு சத்து இதில் ரொம்ப அதிகம். அதனால் இது வந்து மகளிருக்கு வந்து ஏற்ற உணவாக இருக்கும். அதேமாதிரி நான் முதலே சொன்னபடி நாட்டுக்கம்பு எப்படி கெடாமல் இருக்குமோ அந்த மாதிரி இந்த கோ9 ஹைபிரிடனுடைய தானியத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய சாதம் நீண்ட நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிறது. அதனால் நீங்கள் நாட்டுக்கம்பு மேலே யாருக்கெல்லாம் விருப்பம் அதிகமாக இருக்கோ அவங்க வந்து இந்த கம்பு ஹைபிரிட் கோ9 பயிரிட்டு அதனுடைய தானியத்தை உபயோகப்படுத்துமாறு விவசாயிகளை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
இப்போ இன்னும் கேழ்வரகு, இன்னும் மற்ற சிறுதானியங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் உயர் விளைச்சல் ரகங்களோட சிறப்பியல்புகள்லாம் பற்றி சொல்லுங்கள் சார்.
ராகி அல்லது கேழ்வரகு இதில் வந்து கோ9 ரகத்தை பற்றி சொன்னோம். இது வந்து வெள்ளை தானியத்தை கொண்டது, இரவையிலே 4.5 டன் மகசூல் தரக்கூடியது. இதனுடைய வயது பார்த்திங்கன்னா 100லேருந்து 105 நாட்கள். இது வந்து மானாவாரி மற்றும் இரவை பயிராக பயிரிடலாம். இந்த ராகியை பொறுத்த வரைக்கும் இரவை பயிர் வந்து பார்த்திங்கன்னாக்கா மார்கழி பட்டத்தில் பயிரிடுவாங்க, ஜூன் ஜூலை ஆடிப்பட்டத்தில் வந்து மானாவாரியாக பயிரிடுவாங்க. கோ14 என்ற ரகம் 105லேருந்து 110 நாட்கள் வயது கொண்டது மானாவாரியில். இதிலிருந்து 2.8 டன் ஹெக்டருக்கு என்ற அளவிலும், இரவையில் 3 டன் என்ற அளவிலும் மகசூல் பெறலாம். இது வந்து குலை நோய் தாக்குதலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு ரகம், தூர் வந்து அதிக அளவிலே இருக்கும். இதனுடைய ஃபிங்கர் அதாவது அதனுடைய விரல்கள் வந்து ரொம்ப நீளமாக இருக்கும், வறட்சி தாங்கி வளரக்கூடிய ஒரு ரகம். அடுத்து பையூர் 2 ரகத்தை பற்றி பார்ப்போம். இதனுடைய வயது வந்து 115லேருந்து 120 நாட்கள். இது வந்து அதிக வயது கொண்ட ரகம். இதிலிருந்து 2.5 டன் ஹெக்டருக்கு என்ற அளவிலே மானாவாரியிலே விளைச்சல் எடுக்க முடியும். இதுவும் அந்த குலை நோய்க்கு எதிர்ப்பு சக்தி கொண்டது, சாயாத தன்மை கொண்டது, வறட்சி தாங்கி வளரக்கூடிய ரகம். அதேபோல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய கோ15 என்ற ரகம் 115லேருந்து 120 நாள் கொண்ட வயது அதிகமான ரகம். இதிலிருந்து 3 டன் விளைச்சல் ஹெக்டருக்கு பெற முடியும் மானாவாரியில். இது அதிக வயது உள்ளதால் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இதை விவசாயிகள் பெரிதும் விரும்பி பயிரிடுகிறார்கள். அடுத்ததாக சாமை, கோ4 என்ற ரகத்தினுடைய வயது 90லேருந்து 100 நாட்கள் ஆகும். இதிலிருந்து 2.8 டன் ஹெக்டருக்கு என்ற அளவில் விளைச்சல் பெற முடியும். இதுவும் வறட்சி தாங்கி வளரக்கூடியது. அதே போல் இரட்டை பயிர் சுழற்சி முறைக்கு இது ஏற்றது, அதாவது சாமை சாமைக்கு அப்புறம் கொள்ளு விதைப்புக்கு ஏற்ற ஜூன் ஜூலையில் சாமியை விதைச்சிட்டு அக்டோபர் நவம்பரில் கொள்ளு ரகத்தை பயிரிடுவதற்கான இந்த இரட்டை பயிர் சுழற்சி முறைக்கு ஏற்ற ரகமாகும். அடுத்ததாக வரகு, வரகு பொறுத்த வரைக்கும் கோ3 என்ற ரகம் 120 நாட்கள் வயது கொண்டது. இது வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. இதிலிருந்து 3 டன் ஹெக்டருக்கு என்ற அளவில் விளைச்சல் பெற முடியும். அதேமாதிரி ஏபிகே 1 வரகு ரகம் நூறு நாட்கள் வயது கொண்டது, இது குறைந்த வயது கொண்டது. இதிலிருந்து 2.4 டன் பர் ஹெக்டர் என்ற அளவில் விளைச்சல் பெற முடியும். அடுத்தது குதிரைவாளி, இதிலே கோ2 என்ற ரகம், இதனுடைய வயது 95 100 நாட்கள், இதிலிருந்து 2.1 டன் பர் ஹெக்டர் என்ற அளவிலே விளைச்சல் பெற முடியும். இது வறட்சியை தாங்கி வளரக்கூடியது, சாயாத தன்மை கொண்டது. அடுத்தது தினை, இதிலே கோ7 என்ற ரகம், 85 நாட்கள் வயது கொண்டது, 1.9 டன் பர் ஹெக்டர் என்ற அளவிலே விளைச்சல் பெற முடியும். இதுவும் வறட்சி தாங்கி வளரக்கூடியது, புரதச்சத்து அதிகமாக உள்ளது. அடுத்ததாக பனிவரகு, இதிலே கோ5 என்ற ரகம், முதலில் நான் குறிப்பிட்டபடி 65-70 நாட்கள் குறைந்த வயது. நம்ம இதுவரைக்கும் பார்த்த குறுதானியங்கள்லேயே குறைந்த வயது கொண்டது இந்த பனிவரகு பயிர் தான். இது வந்து 65-70 நாட்களில் விளைச்சலுக்கு வந்துடும். இதனுடைய மகசூல் வந்து 2.3 டன் பர் ஹெக்டர். இதனுடைய சிறப்பு இயல்புகள் பார்த்தீங்கன்னாக்கா, மிகுந்த தூர் கட்டி வரக்கூடிய பயிர், குறைந்த வயது கொண்டது, வறட்சி தாங்கி வளரக்கூடியது. இதனுடைய வைக்கோலை வந்து கால்நடைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று.
சரிங்க சார், இப்போ வந்து இந்த ரகங்களுடைய சிறப்பு இயல்புகள் பற்றி நிறைய விவரங்கள் சொன்னீங்க. பொதுவாக சிறுதானிய பயிர்கள் பற்றி உழவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன சார்?
விவசாய பெருமக்களுக்கு இதுவரைக்கும் நான் வந்து இந்த சிறுதானிய பயிர்களில் உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை பற்றி உங்களுக்கு சொன்னேன். இப்போ உங்களுக்கு வந்து சில சந்தேகங்கள் ஏற்படும். இப்போ இது வந்து முன்ன விட பயிரிடுற ஏரியா பரப்பளவெல்லாம் குறைஞ்சிட்டு வருது, நம்ம திடீர்னு இந்த பயிரை பயிரிடுறதுனால என்ன எப்படி பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்மிப் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் 300 கோடி ரூபாயில் அகில இந்த அளவில் இது பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கமும் தற்பொழுது இந்த சிறுதானியங்களை முன்னிறுத்தி பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறதுனால நீங்கள் இந்த இதை பயிரிடுவதன் மூலமாக உங்களுக்கு லாபம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இதனுடைய விலை இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 80 ரூபா 90 ரூபா, இப்போ நீங்கள் பிரியாணி அரிசியை கூட 60-70 ரூபாய்க்கு வாங்கிட முடியும். ஆனால் இந்த குறு தானியங்கள் அந்த அரிசி வாங்க போனீங்கன்னா விலை அதிகமாக இருக்குது. அதனால் விலை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் பயிரிடுறதுக்கு எப்பவுமே தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது வந்து நோய் தாக்குதல்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அரிசி உணவை தவிர்த்து மற்ற சிறுதானியங்களை பயிரிட வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால் வந்து நம்ம மனித சேவைக்காகவும் நம்ம லாபத்துக்காகவும் இந்த சிறுதானிய பயிர்களை நீங்கள் அதிக அளவில் பயிரிட முன்வரணும், காலத்தின் கட்டாயமும் ஆகணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, மாறி வரும் கால சூழ்நிலையில் அதிகரித்து கொண்டு வரக்கூடிய அந்த தட்பவெப்பம், அதாவது வெப்பம் வந்து இப்போ 37-40 டிகிரின்னு போகும்போது பிற்காலங்களில் நீங்கள் வந்து அரிசி கோதுமை மற்ற பயிர்களை பயிரிட முடியாத சூழல் கூட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய பயிர் இந்த சிறுதானிய பயிர்கள் மட்டும்தான், மக்காச்சோளம் கூட வராது. இந்த அதிக வெப்பம் தாங்கி வளரக்கூடிய தன்மை இந்த சிறுதானிய பயிர்களுக்கு தான் உண்டு. அதேமாதிரி இந்த மண்ணிலிருந்து இதை எடுக்கக்கூடிய அந்த சத்துப்பொருள் வந்து ரொம்ப கம்மி. இந்த சிறுதானிய பயிர்கள் வந்து உபயோகப்படுத்தக்கூடிய மண்ணிலிருந்து எடுக்கக்கூடிய உணவுப் பொருள் சத்துப்பொருட்கள் வந்து மிகவும் குறைவு. அதனால் மண் வளம் பாதுகாக்கப்படும். நம்ம உடல் வளம், மண் வளம், பொருளாதார சூழல், காலத்துக்கேற்ற பயிர் இப்படின்னு அடுக்கிக்கிட்டே போனோம்னா நிறைய நன்மைகள் தரக்கூடிய இந்த பயிர் வந்து நீங்கள் பயிரிடுறதுக்கான ஆசை உங்களுக்கு வரும். ஆனால் இதில் நான் ஒரு எச்சரிக்கை மட்டும் என்ன சொல்கிறேன்னா, தனித்தனியாக ஒரு 2 ஏக்கர் மட்டும் நான் மட்டும் போடுறேன் அப்படின்னலாம் நீங்கள் ட்ரை பண்ணாமல் கிராமம் முழுக்க ஒரு பயிர், வரகோ குதிரை வலி, ஏன்னா இதெல்லாம் வந்து இப்போ நான் வரகு வந்து விருத்தாச்சலத்தில் தான் கடலூர் மாவட்டத்தில் தான் பயிரிடுறாங்கன்னு சொன்னேன். ஆனால் இது முன்னாடி காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கோவை மாவட்டத்தில் பழனி, சேலம், ஈரோடு பகுதிகள்லாம் பயிரிட்டிருக்காங்க, திருப்பூர் மாவட்டம் எல்லாத்துலேயுமே பயிரிட்டிருக்காங்க. ஆனால் இப்போ அது வந்து பயிரிட மறந்துட்டதுனால எங்கள் தாத்தா சொன்னார், எங்கள் அப்பா சொன்னார், அப்போ போட்டோம் இப்போ போட்டோன்னு சொல்லிகிட்ருக்குறோம். ஆனால் வந்து இப்போ நீங்கள் திடீர்னு அவர் சொன்னார்ங்கிறதுக்காக 2 ஏக்கர் கொண்டு போய் தனியாக போட்டிங்கனாக்கா மார்க்கெட் கிடைக்கிறது கஷ்டம், பறவை தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து ஒரு குழுவாக ஒரு 20 ஏக்கர் 30 ஏக்கர் அந்த மாதிரி நீங்கள் புது ஏரியாவில் போடும்போது ஒரு அதிக அளவில் ஏரியாவில் போடுற மாதிரி ஏற்பாடு பண்ணிங்கன்னாக்கா சரியாக வரும். அதனால் மார்க்கெட் அதிகமாக இருக்குன்ட்டாரு, 80 ரூபா கிடைக்கும் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து அவசரப்பட்டு ஒரு பாரம்பரிய தனியாக செய்யறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. நிறைய விவசாயிகள் சேர்ந்து ஒரு குழுவாக அமைத்து செய்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னாக்கா, மதிப்பு கூட்டுதல்ங்கிறது இப்போ ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து தானியமாக விற்றிங்கனாக்கா ஒரு கிலோ 20 ரூபா 25 ரூபாய்க்கு தான் இதை கொடுக்க முடியும். இதையே அரிசியாக பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா 70 ரூபா 80 ரூபா கிடைக்குது. பட் உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் 80 ரூபாக்காக உங்களுக்கு வந்து கிடைக்காது, ஒரு 50 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அரிசியாக மாற்றினாலே. அது போக வந்து அதிரசம் முறுக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்து பண்ண முடியும். இங்கே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள ப்ராசஸிங் சென்டரில் வந்து பிஸ்கட் மேக்கிங் போல் மதிப்பு கூட்டுதல் பொருள்கள் செய்வதற்கான நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்ருக்காங்க. அந்த பயிற்சிகள் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு இந்த பொருட்களை மதிப்பூட்டி விற்றீங்கன்னாக்கா அல்லது நீங்கள் ஒரு வியாபாரியாக மாறினா உங்கள் விவசாயம் இன்னும் கூடுதல் செழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
நேயர்களே, இதுவரைக்கும் இந்த சிறுதானிய பயிர்களில் இருக்கக்கூடிய ரகங்கள் பற்றி, அவற்றினுடைய சிறப்பியல்புகள் பற்றி, அப்புறம் சிறுதானியங்கள் சாகுபடி செய்கிறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படிங்கிறதெல்லாம் பற்றி சிறுதானிய பயிர்கள் துறை பேராசிரியர் முனைவர் வீரபத்ரன் அவங்க நமக்கு ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. உங்கள் சார்பாக அவங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக்கலாம். வணக்கம் சார்.
நன்றி.
இதுவரை சிறுதானியங்கள் உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் சமுதாய வானொலி வேளாண்மை பள்ளி பாடத்தொடரில் சிறுதானிய பயிர்களில் உயர் விளைச்சல் ரகங்கள் குறித்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக சிறுதானிய பயிர்கள் துறை பேராசிரியர் முனைவர் பி வீரபத்ரன் அவர்கள் நடத்திய 2வது பாடம் கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் நபார்டு.
கிராமங்கள் அனைத்தையும் இணைக்கிறது நபார்டு. கிராமங்கள் செழிக்க, தேசம் செழிக்கும்.
இனி தொடர்வது சிறுதானிய பாடல் ஒன்று.
தன்னானே நானே நன்னே தானானே நானானே தன்னானே நானே நன்னே தானானே நானானே தன்னானே நானே நன்னே தானானே நானானே தானானே நான நன்னே தன்னானே தானானே நான நன்னே தன்னானே தானானே நான நன்னே தன்னானே ஓஹோ தானானே நான நன்னே தன்னானே. சிறுதானிய சமைச்சிடுவோம் பெருவாழ்வு பெற்றிடுவோம் சிறுதானிய சமைச்சிடுவோம் பெருவாழ்வு பெற்றிடுவோம் குர்தானிய சேர்த்திடுவோம் குறைவில்ல நலம் பெறுவோம் தானியம் சிறுதானியம் சீரமைக்கும் சிறுதானியம் தானியம் குருதானியம் குறைபடா குருதானியம் குறைவான தண்ணீர் போதுமை பயிருக்கு குறைவான தண்ணீர் போதுமை பயிருக்கு சிறுதானிய மகத்துவத்தை எடுத்து சொல்வோம் பாருக்கு தானியம் சிறுதானியம் சீரமைக்கும் சிறுதானியம் தானியம் குருதானியம் குறைபடா குருதானியம் புழுப்பூச்சி அண்டாது உழவர் வளம் காத்திடுமே புழுப்பூச்சி அண்டாது உழவர் வளம் காத்திடுமே வனம் பார்த்த பூமியில நட்டு நலம் பெறலாமே தானியம் சிறுதானியம் சீரமைக்கும் சிறுதானியம் தானியம் குருதானியம் குறைபடா குருதானியம் கம்பு சோளம் மக்காச்சோளம் கேழ்வரகு தினசாம கம்பு சோளம் மக்காச்சோளம் கேழ்வரகு தினசாம பனிவரகு குதிரை வாலி சத்துள்ள உணவாமே தானியம் சிறுதானியம் சீரமைக்கும் சிறுதானியம் தானியம் குருதானியம் குறிப்படா குருதானியம். உணவு பஞ்சம் போக்கிடுமே உலகின் பசி ஆற்றிடுமே, உணவு பஞ்சம் போக்கிடுமே உலகின் பசி ஆற்றிடுமே, நச்சான துரித உணவு தவிர்த்து நலம் பெற்றிடுவோம். தானியம் சிறுதானியம் சீரமைக்கும் சிறுதானியம், தானியம் குருதானியம் குறைபடா குருதானியம். குருதானிய உற்பத்தி வேளாண்மைக்கு உயிர் மூச்சு, குருதானிய உற்பத்தி வேளாண்மைக்கு உயிர் மூச்சு, வேளாண்மை செழித்திட்டால் நாடு நலம் பெற்றிடுமே. தானியம் சிறுதானியம் சீரமைக்கும் சிறுதானியம், தானியம் குருதானியம் குறைபடா குருதானியம். தன்னானே நானே நன்னே தானானே நானானே, தன்னானே நானே நன்னே தானானே நானானே, தன்னானே நானே நன்னே தானானே நானானே, தானானே நானே நன்னே தன்னானே, தானானே நானே நன்னே தன்னானே, தானானே நானே நன்னே தன்னானே, ஓஹோ தானானே நானே நன்னே தன்னானே.
இந்த பாடலை பாடியவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் மூ ரா லதா அவர்கள். பாடலை எழுதியவர் என் கோமா.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தான்.